الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون فقال النبي عليه الصلاه والسلام ما اسكر كثيره فقليله حرام صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, இறுதியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை, அனுகூலங்களை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அவைகளை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பல பாக்கியங்களை அல்லாஹ் நம் மீது சொரிந்திருக்கிறான். அது புனிதமான இஸ்லாத்துடைய தீனுடைய பாக்கியமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், குழந்தை செல்வங்களாக இருக்கலாம், புத்தி அறிவு ஆற்றல்கள் திறமைகளாக இருக்கலாம். இது போன்று பல நியமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது சொரிந்து வைத்திருக்கிறான். உலகத்தில் என்னென்ன நியமத்துகள் அல்லாஹுவால தரப்பட்டிருக்கின்றதோ அது ஒரு வகையில நியமத், இன்னமொரு வகையில அமான. எவ்வளவு நியமத்துகள் பெரிசாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய கேள்விகளும் பெரிசாகத்தான் இருக்கும். குர்ஆன்ல நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த சூரத்து தக்காத்துடைய இறுதி ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த தினத்தில் நீங்கள் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவர் கடும் தாகத்தின் போது கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிக்கிறார், கடும் சூடு ஏறாமல் இருப்பதற்கு தன்னுடைய காலில் பாதரட்சையை அணிகின்றார், சூடிலிருந்து அவருக்கு ஓய்வு கிடைப்பதற்காக வேண்டி ஒரு மரத்தின் கீழ் நிழல் பெறுகின்றார். இந்த நிழலை பற்றியும் அந்த பாதரட்சைகளை பற்றியும் அவர் குடித்த குளிர்ந்த நீரை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்றால் அதை விட பெரும் பெரும் பாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவனுடைய நியமத்துகளை ஒவ்வொரு நாளும் நாங்க அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அவைகளை பற்றி நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அந்த பாக்கியங்களில் மிக முக்கியமான விலை பொறுமதியற்ற ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்றால் அது குழந்தை செல்வம். குழந்தைகள் இல்லாதவர்களிடத்தில் போய் கேட்டோம் என்றால் அதனுடைய பொறுமதி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலர்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த குழந்தைகள் அந்த சின்ன வயதுல சிறு பிராயத்துல மழலை மொழியில பேசக்கூடிய நேரத்தில் நமக்கு எல்லாம் சரியான சந்தோஷம். நாங்க எதை பேச சொன்னாலும் அது பேசும், எதை செய்ய சொன்னாலும் அது செய்யும். வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடத்திலையும் அந்த பிள்ளையை அழைத்து, பிள்ளை நீங்க இதை பேசுங்க, இதை நீங்க செய்யுங்கண்டா, நாங்க எதை சொன்னாலும் அந்த பிள்ளை பேசக்கூடியதாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து அந்த தாயும் தந்தையும் ஆனந்தம் அடைவார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் குளிரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சிறு பிராயத்துல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுடைய கல்புகளை உள்ளங்களை குளிர வைப்பதை விட அவர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால அவர்களின் மூலமாக தாயுடைய தந்தையுடைய கண்கள் குளிர்கின்றது, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படுகின்றது. அதே மாதிரி திருமணம் முடித்த மனைவியின் மூலமாக ஒரு அமைதி ஏற்படுகின்றது என்றால் அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில நல்லடியார்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றான். உஇபாதுர் ரஹ்மான் الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما. ரஹ்மானுடைய சில அடியார்கள் பூமியிலே நடக்கும் பொழுது அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு பணிவோடு நடப்பார்கள். அறிவினர்கள் வந்து அவர்களுடன் விவாதம் செய்ய ஆரம்பித்தால் சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் என்று அந்த நல்லடியார்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்முடைய மனைவிமார்களின் மூலமாக நம்முடைய குழந்தைகளின் மூலமாக நமக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக என்றும் அவர்கள் துஆ செய்வார்கள். அதனால இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக ஆகி பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால அவர்களின் மூலமாக பெற்றோர்களுடைய கல்புகளும் கண்களும் குளிர்ந்து விட்டது என்றால் உண்மையிலேயே அந்த பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய சில தவறான மோசமான பாவமான காரியங்கள் பழக்க வழக்கங்களின் மூலமாக அதனால் ஏற்படக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய தலைக்குனிவின் காரணமாக சில நேரத்தில் நினைப்பார்கள், இந்த பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்ற அந்த அளவுக்கு பிள்ளைகளால சில நேரங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியம் அல்லது அகௌரவம் அல்லது அவமானம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இவர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால இவர்கள் ஊருக்கு சம்பாதித்து குடும்பத்திற்கு சம்பாதித்து நாட்டுக்கும் ஊருக்கும் பெயர்களை வாங்கி கொடுப்பதை விட புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதை விட இவர்கள் பல விளையாட்டுகளில் பல பதக்கங்களை பெற்று ஊருக்கும் நாட்டுக்கும் பெயர்களை தேடி தருவதை விட இதனால இந்த உலகத்துல சில நற்பெயர்கள் அல்லது சில சந்தோஷங்கள் ஏற்படலாம். ஆனால் உண்மையிலேயே உலகத்திலேயும் ஆகிராவிலேயும் இந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் அவர்களுடைய கல்புகள் அவர்களுடைய உள்ளங்கள் குளிரோனும், அவர்களின் மூலமாக இவர்களுக்கு நன்மைகள் வந்து சேரணும் என்றால் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்க்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வகையான முயற்சிகள் நடக்குகின்றது. இஸ்லாமியர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படியாவது வீழ்த்தோணும், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வீழ்த்தோணும், இஸ்லாமியர்கள்ட்ட இருந்த அந்த கல்வி அறிவு முன்னேற்றங்களை முஸ்லீம்களிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய விரோதிகள் திட்டம் தீட்டி கிட்டத்தட்ட அதில் வெற்றியும் அடைந்து விட்டார்கள். அதுல ஒன்றுதான், இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்க வேண்டும். அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்று தான், யாராக இருந்தாலும் சரி, தன்னை விட மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, படித்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பது முஸ்லிம்களுக்கு உள்ள விசேஷமான ஒரு பண்பு, ஒரு தன்மை. அதை எப்படியாவது இல்லாமலாக்கணும். இவர்களை வேறு வழியிலே பயிற்றுவிக்கப்படணும். இவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்படணும். இவர்களுடைய கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதே மாதிரி இன்னொரு பல விடயங்களுக்கு இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுத்து, சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களும் மற்றவர்களை போன்று ஃப்ரீயாக ஃப்ரீடமாக வாழணும். அவ்வாறு வாழ்ற நேரத்துல தான் இவர்கள் இவர்களுடைய மார்க்கத்தையும் மதத்தையும் தீனையும் விட்டு விட்டு தன்னுடைய மனு உச்சி எப்படி எங்களை போன்று வாழ்வார்கள் என்று இஸ்லாமிய சில விரோதிகள் கங்கணம் கட்டி திட்டம் தீட்டி. இது நான் வெறும் கதை சொல்லல, ஒரு 80-100 வருடங்களுக்கு முன்னால ஐரோப்பாவுல மிக முக்கியமான ஒரு நாட்டுல அவர்களுடைய மகாநாடு பல நாட்களாக நடந்து இறுதியில பல தீர்மானங்களை எடுக்குகின்றார்கள். அதுல ஒரே ஒரு தீர்மானம் தான், இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் நாங்க மதுவிற்கும் இசையிற்கும் அடிமையாக ஆக்கிவிட வேண்டும். அவர்கள் முடிவெடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு கப் மது, ஒரே ஒரு கப் மதுபானம். அதே மாதிரி பாடகிகள், டான்ஸ் ஆடக்கூடிய இந்த பாடகிகள், ஒரு கப் மது இருக்கிற இந்த ரெண்டும் இந்த இஸ்லாமிய உம்மத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கும், அவர்களை சின்ன பின்ன மாற்றம் உண்டா, 1000 வீரங்கிகளால் ஏற்படுத்த முடியாத ஒரு விளைவை, நஷ்டத்தை இந்த இரண்டின் மூலமாக ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்ததோடு மட்டுமல்ல, அன்றிலிருந்து அவர்கள் ஆரம்பித்தது தான் இந்த அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரத்துல சரியான கவலை எங்கடத்தில், இஸ்லாமிய நாடுகள் அதிலே பல காலமாக அந்த நாட்டை பெரிதாக மதித்து கொண்டிருந்த சில முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் கூட அவர்களுடைய வலையில வீழ்ந்து, சமீப காலமாக நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நாட்டுல மியூசிக்கல் ஷோ, அந்த நாட்டுல இந்தியாவுடைய மிக முக்கியமான நடிகர் நடிகைகளை அழைத்து அந்த நாடுகளுடைய தலைநகரங்கள்ல 10,000,000 ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து அந்த மியூசிக்கல் ஷோ, அதே மாதிரி டான்ஸ் போன்றவைகளை ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக ஈடுபடுத்த அவர்கள் பட்டிருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் நம்முடைய விரோதிகள் தீட்டிய அந்த திட்டத்துடைய ஒரு பகுதி என்றால் அது மிகையாக ஆகாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இந்த போதை பாவினை, போதை வத்து, இதற்கு எப்படியாவது இவர்களை அடிமையாக்கி விட வேண்டும். இந்த போதை பொருள்களில் பொருளை அதாவது பாவிப்பதில் இவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு திட்டம். அதுல கிட்டத்தட்ட அவர்கள் வெற்றியும் கண்டுவிட்டார்கள். இலங்கையில பல பாகங்கள்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிறார்களோ அங்கே தான் இந்த போதை பாவனையும் போதை பாவனையாளர்களும் அதிகம். முக்கியமான பாதுகாப்பில் உள்ளவர்கள் நாடினா ஒரு நாள்ல இல்லாமலா கேளும், அவர்களுக்கு எந்த வகையான சிரமமும் இல்லை. சாதாரணமாக சின்ன சின்ன அளவு இந்த போதை பொருளை வைத்திருக்கக்கூடியவர்களை பிடிப்பார்கள், 1 வாரம் 2 வாரம் ஜெயில அடைப்பார்கள், அதனுடையே விட்டு விடுவார்கள். ஆனால் இதுல அந்த பெரிய முதலைகள் இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு கடல் மார்க்கமாக, இந்த நாட்டுக்கு ஆகாய மார்க்கமாக பல டன் கணக்கில் கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் மூத்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதன் மூலம் பல பில்லியன் சம்பாதிக்கப்படுகின்றது, அதன் மூலம் பலர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள். அதனால் அவர்கள் ஒன்றும் நமக்கு எதிராக பேச மாட்டார்கள். இப்படி இருந்தால் தான் நாம் நினைக்கிற மாதிரி ஆட்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணத்துல தான் இதற்கு வெளிரங்கத்துல தடை போன்று பேசிக் கொண்டிருந்தாலும் மறைமுகமாக அதற்குரிய பல ஆதரவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை சொல்ல வாரோம், இந்த நாட்டில் நாங்க சிறுபான்மையினர், நாங்க வாழ்றது ஒரு 10-12 வீதம், மீதமுள்ள 88 வீதம் கிட்டத்தட்ட அவர்கள் மாற்று மத சகோதரர்கள். அவர்களுக்கு நாங்க ஹராம் ஹலால் பார்க்கிற மாதிரி அவர்கள் அந்த அளவுக்கு ஹலால் ஹராம் பார்க்க மாட்டாங்க. அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததே வாழ்வதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்கு, அனுபவிப்பதற்கு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஈமான் அவ்வாறு அல்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, ஆகராவுடைய வாழ்க்கை, சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை, அந்த இன்பத்தை அடையணும் என்ற உலகத்துல கொஞ்சம் முஜாஹதாவோட, தியாகங்களோட, கட்டுப்பாட்டோட வாழணும். நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள், ஒவ்வொரு ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களும் தன்னுடைய ஊரில் உள்ள மஹல்லவாசிகளை கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்தார்கள். ஆனால் சமீப காலமாக அவைகளிலேயும் கொஞ்சம் தளம்பல் நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளிலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரியவர் ஒரு வாலிபர பார்த்து கேட்டா அவர் உடனடியா கேட்கிறாரு, நீங்க யாரு? அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது இந்த போதை பாவனையால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், ஷரியத்துடைய பார்வையில இதற்கு எந்த வகையான எச்சரிக்கைகள் வந்திருக்குகின்றது என்பதையும் நாங்கள் விளங்கணும். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக பல இடங்கள்ல கூறுகின்றான். ஒரு ஆயத்துல, யா அய்யுஹல் லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக மது, இன்னமல் ஹம்ரு மதுபானம், சூது விளையாடுவது, விக்கிரக ஆராதனைகள் செய்வது, அம்புகளை வைத்து விளையாடி சூது விளையாடுவது, இவைகள் அனைத்தும் அசுத்தமானது, நஜீசானது. சொகிந்தனி போகும், அதிலிருந்து நீங்க முற்றிலுமாக தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல சூரத்துல் மாஇதாவுல ஞாபகப்படுத்துகின்றான். வேறொரு ஆயத்துல, இன்னமா யுரிது ஷைத்தான் ஐயோக்கே அபைனகுமுல் அதாவா வல் பகதா அபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்தகும் அன்னிக்கிரில்லாஹி வானி சலா. ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில விரோதத்தையும் புரோதத்தையும் ஏற்படுத்தணும். மதுபானத்தின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக, சூது விளையாட்டுகளின் மூலமாக உங்களுக்கு மத்தியில விரோதம் புரோதத்தையும் ஏற்படுத்தணும். ஒய்யப்பத்துக்கும் அன்பிக்கிறில்லாஹி வாணி சதா. அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தடுக்கணும், தொழுகைகளை விட்டு உங்களை தடுக்கணும். இதன் மூலம் இந்த அளவுக்கு ஆபத்துகள் இருப்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குல்லு ஹம்ரின் ஹராமுன், எல்லா வகையான போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம். மா அஸ்கர கதீருஹு ஃபகலீருஹு ஹராம். எதை எடுத்துக்கொண்டால், உட்கொண்டால், கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் போதை வராது, அதிகமாக எடுத்தால் போதை வருமோ, அதை கொஞ்சமாக எடுப்பதும் ஹராம். 100 மில்லி எடுத்தால் போதை வருது, அதை 5 மில்லிகிராம் எடுத்தாலும் ஹராம். நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத சில நாடுகள், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கனடா போன்ற அந்த நாடுகள்ல பார்க்கலாம் மிக பயங்கரமான சட்டங்கள். யாருடைய கையிலேயாவது அந்த போதை பொருள் இருந்தது, யாராவது அதுல கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டால் மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அதை பற்றி யாரும் கண்டுகொள்றதில்லை. இஸ்லாமிய நாடுகள், சில நாடுகள்ல எப்பயாவது எங்கேயாவது ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தால் தூக்கி பிடிப்பார்கள். பாருங்க, இஸ்லாமத்தில் இப்படி இப்படி எல்லாம் தண்டனை இருக்குது. அந்த வளர்ந்த நாடுகள்ல இந்த மது போதையுடைய பாவனையில் ஈடுபட்டவர்கள், கொடுக்கல் வாங்கலை ஈடுபடக்கூடியவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஏன் அந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள் என்றால், இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிக அதிகம். முதலாவது உட்கொள்ளக்கூடியவர் அவர் பாதிக்கப்படுகிறார்,
அவருடைய பகுத்தறிவு, அவருடைய சிந்தனை சக்தி, அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய உடல் வலிமை, அவருடைய எல்லா வலிமைகளும் குன்றி அவர் வெறும் ஒரு ஜடம் மாதிரி தான், ஒரு சடலம் மாதிரி தான் மக்களுக்கு முன்னால நடமாடுவார். இதற்கு அடிமைகளாக ஆகிவிட்டார் என்றால் அவருக்கு வேறு எந்த பாவமும் பாவமாக விளங்காது. தன்னுடைய தந்தையை கொலை செய்வதும் அவருக்கு பெரிய குற்றமாக விளங்காது. தன்னுடைய தாயை ஆளை வைத்து அடிப்பதும் அவருக்கு பெரியதா விளங்காது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால எங்கட மலைநாட்டு பகுதியில கம்பலையில அந்த கெளியோ வேலை அதிகாலை வேலையில ஒரு பெண்மணி வெளியில வந்து பாதையில போற நேரத்தில் ஒரு வாலிபர் அந்த பெண்ணை மறித்து அந்த பெண்ணை அடித்து கொலை செய்தது மிக பிரபலியமானது. அடிக்கடி இது போன்றவைகளை நாங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருக்குகின்றோம். ஏனென்றால் இதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமானது அல்ல. அவருக்கு பணம் தேவைப்பட்டால், திருமணம் முடித்திருந்தால் தன்னுடைய மனைவியையே விட்டுவிடுவார். பல தாய்மார்களும் சகோதரிகளும் அவர்களுக்காக பாதுகாப்பான இடம் அவர்களுடைய வீடுகள். பல பெண்மணிகள் போலீசிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், எங்கட மகனோட எங்கட தம்பியோட எங்களுக்கு வீட்டில் வாழ்வதற்கு எங்களுக்கு இயலாது, சரியான பயம் அச்சமாக இருக்குது, அவர்களை வீட்டிலிருந்து நீங்க வெளியில் அப்புறப்படுத்துங்க. ஆக பாதுகாப்பான இடம் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வீடு. ஆனால் இந்த போதைக்கு அடிமையான மகனுடன் அல்லது தம்பியுடன் தாய்மார்களுக்கோ சகோதரிகளுக்கோ வாழ முடியாத அளவுக்கு. கொழும்புல ஒரு மிக முக்கியமான ஒரு வருத்தகர், அவருடைய மகனும் இதற்கு அடிமையாக ஆகி மகன் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு வாரதே இல்லை, ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாரு. ஏன்டா மகன் வீட்டுக்கு வந்தா மகனுடைய அலட்சியம், மகன் பணம் கேட்டு கேட்டு தந்தைய நச்சரிக்கிறார், வற்புறுத்தலார். அதனால அவருடைய அந்த வற்புறுத்தல் தாங்காம அவர் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையும் ஏற்பட்டிருக்குது. நாங்க சொல்றது கொஞ்சமாக இருக்கலாம், நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஓரளவு எங்கட சமூகம் தான் கொஞ்சமாலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்கிறாங்க. உம்மா வாப்பாவுடைய அல்லது ஊருடைய தலைமையுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பேச்சை ஓரளவுக்கு 100% இல்லாவிட்டாலும் ஒரு 60-70% வீதம் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற அநேகமான மதத்தினர்கள் அவர்களுடைய யங்ஸ்டர்ஸ் அவர்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் அவுட். அவர்களை யாரும் கட்டுப்படுத்தேதா? வெளிநாடுகள்ல 16-17 வயசு ஆனதோட வீட்டை விட்டு வெளியில வந்துடுவார்கள். அவர்களே ரூம் எடுப்பார்கள், அவர்களே ஜொப் செய்வார்கள், அவர்களே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏன் துணைகளை கூட அவர்கள் தேடிக்கொள்வார்கள். மேற்கத்திய நாடுகள்ல எங்களுடைய நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விதிவிலக்கானவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகம். இவர்களையும் அப்படி மாத்தோனும் என்ற மிக பாரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா இதுல எல்லாத்திலே நாங்க எல்லாரும் பங்கு பெறணும், நாங்க எல்லோரும் இதுல ஈடுபடணும். காலத்தை நேரத்தை ஒதுக்கி இதுல ஊருக்கு ஒரு ஊருக்கு எங்கிருந்து வருது, இதற்கு மெயின் சப்ளையர் யாரு, இதற்கு மெயின் புரோக்கர் யாரு? பாவத்தை தடுப்பது மிக முக்கியமான ஒன்று, நன்மையை ஏவுவது மாதிரி பாவத்தை தடுப்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணுமானா இந்த அதிகமான இடங்கள்ல செல்ஃபிஷ் சுயநலவாதிகள், நாங்க இதுல தலைய போடணும், நாங்க சும்மா பேசுறதுக்கு சண்டை பிடிக்கணும், நான் இதுக்கு கெட்ட பெயரை வாங்கணும், அது நடக்கிறது அது அவனவன் பார்த்து கொள்ளட்டும் என்ற ஒரு அமைப்புல தான் அதிகமான ஊரில் உள்ளவர்கள் இதை விட்டு விட்டதுனால இப்பொழுது தலைக்கு மேல வெள்ளம் போய் முழு ஊரும் குட்டிச்சுவராக ஆன பல நிகழ்வுகளை கதைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த அளவு கொண்ட ஈமானுக்கே பங்கம் விளைவிக்கும். விபச்சாரம் செய்கிறார், அவர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் முஃமினாக இருக்க மாட்டார்.
மதுபானம் அருந்துகின்றார். அவர் மதுபானம் அருந்துகின்ற அந்த நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். இதற்கு சில முஹத்தீஸ்கள் கூறக்கூடிய நேரத்தில் விபச்சாரம் செய்யும் பொழுதோ திருடும் பொழுதோ மதுபானம் அருந்தக்கூடிய நேரத்தில் அவரை விட்டும் அவருடைய ஈமான் பிரிந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலையில் அவர் மரணித்தால் ஈமான் இல்லாதவராக மரணித்து விடுவார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இவைகளால் ஏற்படக்கூடிய விபரீதம் வெறும் ஒரு குடும்பத்தை மாத்திரம் அல்ல, அந்த ஊரை, ஏன் அவருடைய ஆகிராவுடைய வாழ்க்கையே பாதித்து விடக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான விளைவுகளும் பாதிப்புகளும் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால இதிலிருந்து நம்முடைய சமூகத்தை இவ்வாறு பாதுகாக்கலாம். நாங்க பார்க்கலாம் அடிக்கடி பல பொருள், அதாவது அவர்களுக்கு விழிப்பூட்டல் நிகழ்வுகள் மகாநாடுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து நடக்கணும். ஆனால் அதோடு மட்டும் நாங்கள் நிறுத்திக் கொள்ள இயலாது. இவர்கள் இதற்கு எவ்வாறு உந்தப்படுகிறார்கள் என்பதை, இதனுடைய அடிப்படையை நாங்கள் முதலாவது நானும் நீங்களும் விளங்கணும். யதார்த்தத்தை சொன்னா சில வேலை எங்களை ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது வீட்டுடைய சூழலை சீராக்கணும். வீட்டுல நல்ல விஷயம் அவருக்கு கொடுக்கப்படுவதில்லை, வீட்டுல நல்ல விடயங்கள் பேசப்படுவதில்லை. ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மகள் மகன் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தவறு என்று சொல்லி வீட்டுல சொல்லப்படுவதில்லை. மகன் எங்கேயாவது மகன் எதையாவது பிழைய செஞ்சிட்டு வந்தா உடனடியா பாடசாலையின் மீது குற்றம், அல்லது மதரசாவின் மீது குற்றம். பாடசாலையில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கற இல்லையா, மதரசாவுடைய இதெல்லாம் ஞாபகப்படுத்துற இல்லையா? முதலாவது பாடசாலையும் மதரசாவும் நம்முடைய வீடுகள். நானும் நீங்களும் முதலாவது எங்களுடைய வீட்டுடைய சூழலை சீராக்கணும். வீட்டுல ஒரு தகப்பனும் ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் டைம் கொடுக்கணும். அவர்களோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசணும். மகனை அன்பா கூப்பிடணும் மகன், மகளை இரக்கமா கூப்பிடணும் மகள். நல்ல வேலைகளை செய்யும் பொழுது பாராட்டணும், தவறுகளை செய்யும் பொழுது கட்டாயம் சுட்டி காட்டணும், அவர்களை எச்சரிக்கை செய்யணும். தவறுகளை மாத்திரம் எச்சரிக்கை செய்யறது, அவர்களை எதையாவது தவறுகள் செய்து விட்டு வந்தா கண்ணா பின்னாடி ஏசுவது, நீ திருந்த மாட்டாய், நீ முட்டாள், நீ மடையன், நீ அப்படி இப்படி மிருகங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த புள்ளைய திட்டலாம், மகளை உம்மா திட்டலாம். ஆனால் அதாவது திட்டலாம், நான் திட்டலாம் என்று சொல்ல வரல, இப்ப அதை திட்டுவதை அது சரி என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மறுமுனையில அவர்கள் நல்லதை செய்யும் பொழுது பாராட்டுவது குறைவோ. எல்லாரும் நல்ல புத்தி கூடியவர்களாக இருக்கேலாது. எல்லாரும் உதாரணமாக ஒரு ஊர்ல ஒரு பாடசாலையில படிக்கிற ஓதுற மாணவர்கள் அவர்கள் எழுதுற ஓலைவல்ல எல்லாருமே 9 எடுத்துட்டாங்க. ஏழைவல்ல எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்து எல்லாருமே டாக்டர்களாக ஆனா நோயாளிகள் யாரு? அல்லாஹ் பிரிச்சுதான் வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆற்றல் இல்லை, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பகுத்தறிவு இல்ல, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஞாபக சக்தி இல்ல. பலர்களுடைய அறிவு புத்தி ஞாபக சக்தி அல்லாஹ் வித்தியாசமாகத்தான் படைத்து வைத்திருக்கிறான். அதனால நாங்க மற்றவர்களை காட்டி அவரை பாருங்க, இவரை பாருங்க, அந்த பெண்ணை பாருங்க, இந்த பொண்ணை பாருங்கன்னு சொல்லி எங்கட மகன மகனை நாங்க அப்படி பேசுறது இல்ல. இவரால முடிந்தது இவ்வளவு தான், அல்ஹம்துலில்லா. அவர் எதை செய்திருக்கிறாரோ முதலாவது வாய் நிரம்ப அவரை பாராட்டணும், அவரை தட்டி கொடுக்கணும். இந்த தடவை இல்ல, அடுத்த தடவை இன்ஷால்லா நீங்க முயற்சி செய்யுங்க, உங்களால செய்யலும் மகன். உங்கள்கிட்ட ஆற்றல்கள் இருக்குது, உங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது. அதனால முதலாவது வீட்டில் அவர்களுக்கு அன்பு கொடுக்கப்படணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வேலை பழுக்களுக்கு மத்தியில வீட்டுக்குள்ள வந்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், நபி அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தா அவர்களே ஒட்டகத்துல போய் பாலை கறப்பார்கள், அவர்களே அவர்களுடைய அருந்த செருப்பை தேய்ப்பார்கள்,
அவர்களே அவர்களுடைய ஆடைக்கு ஒட்டு போடுவார்கள், அவர்களே தொட்டித்து சுட தேவைப்பட்டால் மாவை குறைத்து தருவார்கள். நாங்க அது மிக முக்கியமான ஒரு சஹாபி கூறுகின்றார், இந்த கர்ண துனியா தக்கரஹாமானா, நாங்க துனியாவை பற்றி பேசினா நபி அவர்களும் துனியாவை பற்றி பேசுவார்கள், வைந்த கர்ண தாம தக்கரஹா, நபி அவர்கள் நாங்கள் உணவை பற்றி பேசினால் உணவை பற்றி பேசுவார்கள், வைந்த கர்ணன் ஆஹிரா, நாங்க ஆஹிராவை பற்றி பேசினா நபி அவர்களும் ஆஹிராவை பற்றி பேசுவாங்க. சஹாபாக்களுடனும் இரண்டர கலப்பார்கள், வீட்டுக்குள்ள வந்தா மனைவிமார்களுக்கு கை கொடுப்பாங்க. நாம் எதை சொல்ல வாரோம் உண்டா, முதலாவது நம்முடைய வளர்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். இப்ப வந்திருக்க இந்த சோசியல் மீடியா எங்களுடைய அதிகமான நேரத்தை பறித்தெடுத்தடிச்சு, வெளியில போனாலும் அதுல தான், வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுல தான். ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வாராரு, போன் பேசிக்கொண்டே வாராரு, வந்து செட்டியில் உட்கார்ந்து கொண்டும் அவர் போன்ல அல்லது அவர் சோசியல் மீடியாவில், நீங்க டீய ஊத்துங்க அல்லது நீங்க சாப்பாட்டை வைங்க, குடிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு அவரும் போன்ல, அவருடைய மனைவியும் போன்ல, மகன் அவருடைய லேப்டாப்ல, மகள் அவளுடைய ஐபேட்ல, வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு பேரும் ஊம மாதிரி ஒரு சத்தமும் இல்ல, அவங்கவுட காதல ஹெட்செட் அடிச்சு கொண்டு அவர் அவர்கள் எல்லாம் அதுல பிஸி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த கலாச்சாரத்தை இல்லாமலாக்கும். வீட்டுக்குள்ள வந்தா மனைவிக்குரிய நேரம், பிள்ளைகளுக்குரிய நேரம், அவர்களோடு அளவலாகணும். நபி அவர்கள் இந்த மிம்பருல கூட ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி அவர்கள் மிம்பருல அவர்கள் குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள், பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களும் ஒரு நீட்ட ஆடையை அணிந்து கொண்டு நடக்கிறார்கள், விழுகிறார்கள், நடக்கிறார்கள், கீழே விழுகிறார்கள். நபி அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி போய் தன்னுடைய ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் எடுத்துக்கொண்டு வந்து மிம்பருல சைட்ல ஒரு ஓரத்தில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொன்னது பொய்யாக அல்ல, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பெரிய சோதனை என்று என்னுடைய பேரங்களை பார்த்ததோட எனக்கு நிம்மதியா இருக்க முடியல, நான் என்னுடைய பயானை விட்டுட்டு போயிட்டு பேரனை தூக்கி கொண்டு வந்து எனக்கு பக்கத்தில் அமர வைத்து விட்டேன் என்றதையும் நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அவர்களுடன் அன்பு, அவர்களுடன் இரக்கம், அவர்களுடன் கருணை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், போதைக்கு அடிமையான பல வாலிபர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், முதலாவது அவர்களுக்கு விரக்தி ஏற்பட்டது வீட்டில், வீட்டில் உம்மாவும் பாப்பாவும் அவரை சரியா மதிக்கல்ல, அவருக்கு சரியா அன்பை கொடுக்கல்ல, அவருடன் அன்பாக நடந்து கொள்ளல்ல. இரண்டாவது அவருடைய கல்வி கூடம், அது பாடசாலையாக இருக்கலாம், சில வேற மதரசாக்களாக இருக்கலாம், சில பாடசாலைகள் அல்லது சில மதரசாக்கள், அங்கேயும் சில ஆசிரியர்கள் அல்லது சில உஸ்தாதுமார்கள், மாணவர் கொஞ்சம் அறிவுள் குறைந்தவராக, ஞாபக சக்தியில குறைந்தவராக, விஷயத்தை அவர் அவசரமாக எடுத்துக்கொள்வது லேட்டாக இருந்தா மாணவர்களுக்கு முன்னால் அவர் அவமானப்படுத்துற, அவரை கேவலப்படுத்துற, அவரை தரை குறைவா பேசுற, அவரை மதிக்கிறல்ல, அவருடைய பேச்ச கேட்கிறல்ல. இப்பொழுது வீட்டிலேயும், இப்பொழுது வெளியில வந்தா அவருடைய கல்வி நிறுவனங்களிலேயும் அவர் ஒதுக்கி தள்ளப்படுகிறார். இப்பொழுது விரக்தி ஏற்பட்டுத்தான் கெட்ட நண்பர்களுடன் சேரக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால முதலாவது வீட்டுடைய சூழல், இரண்டாவது பாடசாலை, அங்கே வெறும் கல்வி மாத்திரமல்ல தர்பியா நிகழ்ச்சிகள், ஒழுக்க விழுமியங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படணும். இஸ்லாமிய பாடசாலைகளில் நபி அவர்களுடைய சுன்னத்துகள் அங்கே போதிக்கப்படணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீப காலமாக எங்களோட நாட்டில் சில பாடசாலைகள், எங்களோட நாட்டில் இஸ்லாமிய பாடசாலைகள்ல, இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு முழு அனுமதி இருக்குது, இஸ்லாமிய முறைப்படி பெண்கள் ஆடை அணியலாம், இஸ்லாமிய முறைப்படி ஆண்கள் தொப்பி போட்டுக் கொண்டு வரலாம். இந்த தொப்பிக்காகவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்முடைய மூதாதையர்கள் சென்றிருக்கிறார்கள், அவைகளை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இப்ப என்ன நடக்குது, இந்த சில பாடசாலைகள் உள்ள முக்கியமானவர்கள் மாணவர்கள் தாடி வச்சு கொண்டு வந்தா தாடியை வெட்டிச்சுவாங்க. இது அரசாங்கத்தார் ஒன்றும் இல்ல, இவர் பார்க்கிறாரு இவர் தாடியை இல்லாமலாக்கணும், இவர் இந்த வயசுலேயே இவர் இப்படி வேகமா போக விடக்கூடாது, மேலான பெரியார்களே சகோதரர்களே, கல்வி கூடங்களில் கல்வியோடு ஒழுக்கம் தர்பியா ஆக முக்கியம். அந்த ஒழுக்கத்தின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்படுவார். மதரசாவாக இருந்தாலும் சரி, பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, வீடுகளிலேயும் இந்த மூட்டிலேயும் அவருக்கு சரியான அரவணைப்பு கிடைக்காத பட்சத்துல தான் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் ஏற்படுது. இரண்டாவது, அவர்கள் பாவிக்கிற ஸ்மார்ட் போன், அவர்கள் பாவிக்கிற இந்த கருவிகள், அது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஐபேடோ, அதில் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடாத மோசமான சில காட்சிகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அது ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆகிவிட்டது. அதிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு அவசியமாக காட்டி விட்டார்கள். சில படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க உணவு கொடுக்காட்டி பரவாயில்லை, உடை கொடுக்காட்டி பரவாயில்லை, ரயிலோடுக்கு பணம் கொடுக்காட்டி வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காலம். வேற வழி இல்லை, அவர்களை நாங்க வாஷ் பண்ணணும், அவர்களை நாங்க கண்காணிக்கணும். இரவேல 9:30 to 10 o'clock வீட்டில் உள்ள டேட்டாவை நாங்க ஆஃப் பண்ணணும். அவர்களை படுக்க வைத்து விட்டு நாங்க உறக்கத்திற்கு செல்லணும். சிலவேல கணவன் மனைவி தாயும் தந்தையும் அவசரமாக உறங்கி விடுவார்கள். இவர்கள் இவர்களுடைய இந்த சோசியல் மீடியாவுல எக்கச்சக்கமான பெயர்கள், அதுல முழு உலகத்துல உள்ள பலர்கள் பலர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு மோசமான காட்சிகளை பார்ப்பதற்கு அவர்களுடைய அறையே மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒன்றாக மாறிவிடுகிறது. அதனால் அவர்களை உறங்க வைக்கணும், அவர்களை நேரத்தோட படுக்க வைக்கணும், அவர்களை காலையில மஸ்ஜிதுக்கு நாங்க அழைத்து கொண்டு வரணும், காலையில ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோட தொழுக வைக்கணும். இந்த காலத்தில் எங்களுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சவால் என்றா, இந்த பிள்ளைகளை வெளியில் அனுப்பத்தான் வேணும், கிளாஸுக்கு அனுப்பணும், பாடசாலைகளுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும். ஆனா இவர்களை எதன் மூலம் பாதுகாக்கலாம் என்றா, சில அமல்களின் மூலமாக, சில இபாதத்துகளின் மூலமாக. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், من صلى صبح في جماعه فهو في ذمه الله. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. இத நாங்க நம்பணும், இத 100 to 200 வீதம் நம்பணும். எங்கட பிள்ளைகளை காலையிலேயே ஃபஜ்ருக்கு நாங்க அழைத்து கொண்டு வரணும், எங்கட மஸ்ஜிதில் நடக்கிற ஜமாஅத்துடன் அவர்களை தொழுக வைக்கணும், காலையில குர்ஆன் ஓதப்படணும், அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். எங்களை பெற்றோர்கள் ஓத வச்சாங்க, ஓதினாங்க. ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னால எங்களை வளர்த்த, எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கிய எங்களை பெற்றோர்கள் எல்லோரும் டிகிரி ஹோல்டர் அல்ல, அவர்கள் எல்லோரும் ப்ரொஃபஷனல்ஸ் அல்ல, அவர்கள் 5-6 படித்தவர்கள் தான் அதிகம். ஆனா எங்களை நல்லவர்களாக படிக்க வைச்சாங்க, நல்லவர்களாக எங்களை ஆளாக்கினாங்க. இரவில் 9 ஆகி அதற்கு பின்னால வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் வெளியில் எங்களை போட்டு கதவை மூடிடுவாங்க, அடுத்த நாளே நாங்க டைமுக்கு வந்துடுவோம். அவர்கள் பெரிதாக படித்திருக்கல்ல, ஆனா பண்பாடு நேர்மை அகலாக்கு குணம் இருந்தது. அந்த குணத்தை ஊற்றி எங்களுக்கு வளர்த்தார்கள். வீட்டுல குர்ஆன் ஓதுற சப்தங்கள் கேட்டுச்சு. இதுல நான் என்ன செயற்கை கூறுகின்றேன், இன்னைக்கு வீடுகளுக்குள்ள குர்ஆனுடைய சப்தம் இல்ல, அல்லாஹுடைய கலாம் ஓதக்கூடிய சப்தங்கள் இல்ல. மீதான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க பெருமையா சொல்லுவோம், எங்களோட பாப்பாக்கு 80 வயசு, எங்களோட உமாக்கு 75 வயசு, கடைசி வரைக்கும் கண்ணாடி போடாம ஓதுவாங்க, கையில பார்த்தா தஸ்பீஹ்கள் இருக்கும், விக்ரங்கள் செய்வாங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வாரவங்களுக்கும் டைம் இல்ல, கடைசி நேரத்துல தான் வாரது, சலாம் குடித்ததோட அவசரமா வேகமா எழுந்து ஓடுறது. அந்த முந்தின பிந்தின சுன்னத் சொல்வதற்கு நேரம் இல்ல, அந்த திக்ர்களை செய்வதற்கு நேரம் இல்ல, குர்ஆன்களை ஓதுவதற்கு நேரம் இல்ல. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், அதற்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபியிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னமா ததகூனு ஃபிதன், உங்களோட உம்மத்திற்கு வெகு விரைவில் பல ஃபித்னாக்கள் வரும், பல குழப்பங்கள் வரும். நானும் நீங்களும் வாழ்ற இந்த காலத்தை எடுக்கலாம், எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள் குழப்பங்கள். நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமல் மக்ரஜு மின்ஹா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடலாம், அந்த ஃபித்னாவிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம். சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை பற்றி பிடிச்சுக்கோங்கோ, அல்லாஹுடைய கலாம நாங்க பட்டி பிடிச்சோம் உண்டா, அந்த கலாம் எங்களை பாதுகாக்கும். நாங்க நிதர்சனமாக கண்டிருக்கோம் வெளிநாடுகள்ல, லண்டன்ல ஹெரோண்ட ஒரு பகுதி, அங்க எங்களை ஒரு ஸ்ரீலங்கன் பள்ளி இருக்குது. 8:30 தான் ஸ்கூல் ஆரம்பம். காலையில 6:30 அல்ஹம்துலில்லா மாணவர்கள் வருவாங்க. ஸ்கூல் உடுப்ப உடுத்துக்கொண்டே, அந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் உடுத்துக்கொண்டே வருவார்கள். வந்து ஒரு 1.5 மணி நேரம் குரானுக்கு கொடுக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அந்த குரான் அவர்களை பாதுகாக்குது. நாங்க அமெரிக்காவுல, அதாவது டெக்சஸ் மாநிலத்துல டெலஸ் என்ற அந்த ஊர்ல ஜமாத்துல நாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம். காலையில 7 மணிக்கு சில ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வருகிறார்கள். ஆண் பிள்ளைகள் வந்து ஒரு அறையுக்குள்ள, பெண் பிள்ளைகள் வந்து இன்னும் ஒரு அறையுக்குள்ள. அந்த மஸ்ஜிதுல் இமாம்கிட்ட நாங்க கேட்டோம், இது என்ன இந்த நேரத்துல வாராங்க? அப்ப சொன்னாங்க, இந்த ஆண்கள் அறையில ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, பெண்கள் அறையில ஒரு ஹாஃபிஸா இருக்கிறா. இந்த ஆண்கள் ஹிஃபுது பண்றாங்க, அந்த பெண்மணிகள் அந்த பெண் ஹாஃபிஸாட்ட ஹிஃபுது பண்றாங்க. 11:30 வெளியில வருகிறார்கள். வந்து அவர்களுடைய லஞ்ச் பிரேக், அவர்களுடைய அந்த உணவை எடுக்கிறார்கள். மீண்டும் 12 மணிக்கு அதே அறைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஒவ்வொரு லேப்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவர்கள் ஹோம் ஸ்கூல், அந்த ஸ்கூலுடைய சப்ஜெக்ட முழுசா படிக்கிறாங்க ஈவினிங் 4 மணி வரைக்கும். அந்த இமாம்கிட்ட நாங்க நேரடியா கேட்டோம், இவர்கள் பாடசாலைக்கு போறல்லையா? இல்ல, பாடசாலைக்கு போன இங்குள்ள மாஹவுல் மிச்சம் மோசம், பெண்களுடைய நடவடிக்கைகள் மோசம். அதனால பாடசாலை கல்விய அவர்கள் மத்தியிலிருந்தே கற்கிறார்கள். அந்த கடைசி எக்ஸாமினேஷன்ல மட்டும் அவர்கள் போய் பங்கு கொள்கிறார்கள். இவர்கள் குரானோடு இணைந்ததுனால அந்த பாடசாலையில ஃபுல் டைம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை விட இவர்களுடைய பெருபேர்கள் நன்றாக இருக்குது என்று சொன்னதை கேட்கும் போது சந்தோஷம். அந்த சூழலில் இருந்து கொண்டு அவர்கள் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க? ஆனா இங்க நாங்க 100க்கு 100 இது போன்ற ஊர்கள் இஸ்லாமிய சூழல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தவறாக நினைக்காதீங்க. எங்களை தவற நாங்க ஏற்றுக்கொள்ளணும், நாங்க எங்களை திருத்தோணும், நாங்க எங்களை மாற்றோணும். அந்த காலத்துல மாதிரி இல்லை, எத்தனையோ கருவிகள் சாதனங்கள் வந்திருக்குது. அதனால நாங்க எங்களை பிள்ளைகளை அடிக்கடி வாட்ச் பண்ணணும், கண்காணிக்கணும், வீட்டுல நல்ல விஷயங்கள் வாசிக்கப்படணும். குர்ஆன், ஹதீஸ், நபிமார்களுடைய வரலாறுகள், நல்லவர்களுடைய வரலாறுகள், ஆகிராவை பத்தி அவர்களுடைய காதுகள்ல விழணும். அதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆகிராவை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி அவர்களுடைய அடிக்கடி காதல விழுந்த அல்லாஹுடைய பயம் வரும். பாவங்கள் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி ஒன்று தான் இந்த சுட்டு பயணம். எங்களை இலங்கையில ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துவிட்டது என்றால், இலங்கையில் உள்ள பல பாகங்கள் உள்ளவர்கள் எல்லாம் சுற்று பயணம் போறாங்க, பிரச்சனை இல்லை. நாம் எதை சொல்ல வரோம்டா, ஒரே வயதுடைய ஆண்களை சுற்று பயணத்துல அவர்களை மட்டும் அனுப்புவது பாரதூரமான தவறு. அவர்களோட மூத்தவர்கள் அனுப்பணும், அல்லது குடும்பத்திலே உள்ள ஒரு முக்கியர்களை சேர்த்து அனுப்பினா பரவாயில்லை. இந்த போதைக்கு அடிமையான பலர்களை நாங்க கேட்டு, நீங்க எப்படி முதல்ல தம்பி இருக்கு பழகி நீங்க அண்ணா, நாங்க சிற்போன நேரத்தில் அடிச்சு பார்த்தோம், முதல்ல குடிச்சு பார்த்தோம், அதன் மூலமாகத்தான் நாங்க இதற்கு பழகினோம் என்று சொல்லுவார்கள். பேரான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால ஏற்பட்ட விபரீதங்கள், எத்தனை யங்ஸ்டர்ஸ் அவர்கள் ஆற்றுல கடல்ல குடிக்க போய் மரணித்தவர்கள், பைக்ல ரேஸ் ஓடி மரணித்தவர்கள், இது போன்ற அடிக்கடி நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி எங்களை பெண் பிள்ளைகளை தனியா கிளாசஸுக்கு அனுப்புறது, உதாரணமா இங்கிருந்து கொழும்புக்கு அனுப்புறது, முக்கியமான சிட்டிகளுக்கு அனுப்புவது, அவர்கள் கிளாஸ் என்ற போர்வையில காலையில போகிறார்கள், மாலையில வருகிறார்கள், தனியாக பிரயாணம் செய்கிறார்கள், அங்கு எந்த நேரத்துல யாருடன் எந்த கிளாஸுக்கு போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு பெற்றோருக்கு நேரம் இல்லை. அநேகமான பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, அவங்களோட கிளாஸ், அவங்களோட படிப்பு, அவங்களோட புக்ஸ், அவங்களோட கிளாஸ் ஃபீஸ், வாகனம், இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா போதும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை விட முக்கியம்தான் அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும், வீட்டுடைய சூழலை சீராக்கணும், பெண்களும் நேர காலத்தோட படுக்கணும், காலையில் அவர்களும் வீட்டுல தொழணும், வயது வந்த மகள்மார்களை டைமுக்கு தொழுக வைக்கணும். இன்னைக்கு எங்க பேருந்தான் தொழக்கூடியவர்கள் கூட கடைசி நேரத்துல மூணே காலைக்கு அசரண்டா 3 மணிக்கு வருவாங்க. லுஹர் தொழல கலாவாக போகுது. 6 மணிக்கு மகரிப்பிண்டா 5:50 வாரது அசர் தொழுவுறதுக்கு. நபியிடத்துல பலர்கள் வந்து கேட்டிருப்பாங்க, ஆக சிறந்த அமளி எது? நபி அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலா தொழி வக்திஹா, தொழுகையை ஆரம்ப வேளையில தொழுவது மிக முக்கியமான ஒரு வணக்கம். அந்த தொழுகையும் யாரும் தவறா நினைக்காதீங்க. அந்த தொழுகையும் ஒரு சடங்கு மாதிரி ஆகிருச்சு. அதில் உள்ள ரூஹானிய குறைந்துருச்சு. ஏதோ ஒரு 4 ரக்காத்த பருத மட்டும் முடிச்சிட்டு அதற்கு பின்னால வெளியில ஓடுறோம். அந்த 4 ரக்காத்துடைய தொழுதவர்கிட்டே கேட்டாலும் எப்படி உங்களோட தொழுகையின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு? இந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த தொழுகையை செய்ய வேண்டிய முறைப்படி நாங்க அதற்குரிய நேரத்தை கொடுத்து ருக்குல கொஞ்ச நேரம் இருந்து முந்தின பிஞ்சின சுண்ணத்துகளை தொழுதால்தான் அந்த தொழுகை ரூஹானியத்தானதாக உயிரோட்டமானதாக அமையும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் அண்டா, எங்களை நான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு செல்வம் தான் குழந்தை செல்வம். இவர்களை நல்ல முறையில வளர்க்கணும், இவர்களுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். முதலாவது வீட்டுடைய சூழலை நாங்க மாற்றணும். நல்ல விடயங்கள் பேசப்படணும், காதால கேட்கப்படணும், நல்ல வேலைகளை செய்வதற்கு அவர்கள் உற்சாகப்படுத்தணும். தவறான பாவங்கள் எங்க நடக்குதோ அதை விட்டு இவர்களை தூரமாக்கணும். இரவுல 12 மணி 1 மணி வரைக்கும் இவர்கள் வெளியில சுற்றுவதை உற்சாகம் இல்லாமல் ஆக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி செய்தால் ஓரளவு இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களை வளர்ற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களை, இளைஞர்களை நாங்க பாதுகாக்கலாம். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் உண்டா, எதிர்காலத்துல நாங்களே கவலைப்பட வேண்டி வரும். பல பெற்றோர்கள் அவர்கள் வாழ்ந்த வளர்ந்த ஊர்களை விட்டுட்டு வேற ஊர்களில் கூலிக்கு வீடு எடுக்கிறாங்க. ஏன்? மகனால அவமானம், மகளால அவமானம், ஊருக்குள்ள முகம் காட்டேதா, அந்த அளவுக்கு ஊருல எங்கட பெயர் நாறி போய் விட்டது. அதனால வெளியூர்கள்ல வந்து எவ்வளவோ பேர் கூலிக்கு வீடெடுத்து தங்கி கொண்டிருக்க கூடியவர்களை நாங்க அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஊரில் உள்ள உலமாக்கள் அல்லது முக்கியத்தர்கள் அல்லது பள்ளியுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல பொறுப்பு, நாங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாங்க ஒவ்வொருவரும் இதற்கு காலத்தை நேரத்தை ஒதுக்கணும். நாங்க எங்களை டைம்களை அதற்கு பிரிக்கணும். நேரகாலத்தோட வீட்டுக்கு வரணும், வீட்டுடைய சூழலை மாத்தணும். மஸ்ஜிதில வந்து ஜமாஅத்தாக தொழுதோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை எங்களை பாதுகாக்கும், அந்த குர்ஆன் எங்களை பாதுகாக்கும், அந்த திக்ர் நிச்சயமாக எங்களை பாதுகாக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக வளர்ற எங்களுடைய இளம் சந்ததிகள் நீ பாதுகாக்க வைப்பாயாக. அவர்கள் வழித்தவரை விடாமல், பாவங்களில் வீழ்ந்து விடாமல், அவர்கள் இந்த போதை பாவனைக்கு அடிமையாகி விடாமல் ரப்பே ரஹ்மானே அவர்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நீ சீரான, நேர்மையான, நல்ல தலைவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோரோட முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் செய்தோம் சென்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன்.